இசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். எட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கரைகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமுழுசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து மாள் அன்பு தமிழ் உறவுகளையும் இன்று ஜூன் மாதம் 17 சனிக்கிழமை 2017 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலிலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று இன்றும் நாம் இணைக்க இருப்பது ஒரு மூதுரை. ஆவாரை யாரே அழிப்பார், அது அன்றி சாவாரை யாரோ தவிப்பவர், ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரோ விளக்குவர், மெய் அம்புவி அதன்மேல். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், உண்மையோடு உலகில் வாழ்பவரை எவராலும் அழிக்க முடியாது, மரணம் அடையக்கூடியவரை தடுத்து நிறுத்தவும் இயலாது, தினந்தோறும் பிச்சை எடுத்து திரிவோரையும் நிறுத்த முடியாது. ஆவாரை யாரே அழிப்பார், அது அன்றி சாவாரை யாரே தவிப்பார், ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார், மெய் அப்புவி அதன் மேல். இந்த மூதுரையை தொடர்வது இந்த காலை வேளையிலே ஒரு இனிய சொற்பொழிவு ஒன்று சொல்லின் செல்வர் சுகிசீவம் அவர்களுடைய ஆழமான கருத்துக்களோடு உருவான அந்த சொற்பொழிவை நேர்களுக்காக இணைத்திருக்கின்றோம். கேட்டு பாருங்கள்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மனுஷன் இல்லை, புதிர் போடுறேன்னு பாக்குறீங்களா, ஒரு மனுஷன் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள 1000 மனுஷன் இருக்கான், 10,000 மனுஷன் இருக்கான், 1000 மனுஷன் இருக்கான், 10,000 மனுஷன் இருக்கான். இப்ப எனக்குள்ள எங்க அப்பா இருக்காரு, அப்பாவோட அம்மா, அம்மாவோட அப்பா, இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுடைய ஜீன்ஸ்ல இருந்து அப்படி கலந்து நான் வந்திருக்கிறேன். அப்ப நான் மட்டுமா இருக்கேன், எனக்குள்ள ஒரு 1000 கணக்கான மனுஷன் உட்கார்ந்துருக்கான். நான் திடீர்னு கோவப்பட்டு வள்ளுன்னு நாய் மாறி உழறேன், திடீர்னு அப்படியே கருணை வள்ளலா மாறி இறக்கப்பட்டு சில பேருக்கு அப்படி சில உதவி செய்யறேன். சில நேரத்துல உட்கார்ந்துருக்கேன், சில நேரத்துல சிரிச்சு தமாஷா பேசுறேன். நான் ஒரு உதாரணத்துக்காக என்ன சொல்லிட்டு வரேன், இப்ப எனக்கு திட்டின்னு ஒரு பயம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் பயம் வருது அப்படின்னே தெரியல, ஒரே பயமா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன். இப்ப இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் என்ன காரணத்தினால வந்தது? இது பல எண்ணங்கள் பல உணர்வுகள் எனக்குள் இருப்பதற்கு காரணம் என் மனம். மனம் தானே உணர்வுகளா வெளிப்பட முடியும். இந்த மனம் என்பது ஏக்கம்னு ஒன்னா இருந்ததா வரலாறே கிடையாது, அது பிளவுபட்டது. மனசுக்கு வந்து பிளந்துதான் இருக்கிறது. சப்பாத்தி கள்ளி போய்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, ஒன்னுல இருந்து ஒன்னு பிளந்து அப்படியேதான் இருக்கும். ஏக்கன் அப்படின்னு கடவுளுக்கு சொல்றான். அது மாதிரி நம்முடைய மனமும் ஒரே நிலையில நின்னுட்டா அதுக்கு ஏக்கம் அப்படின்னு பேர். ஒத்த நிலையில அப்படியே இருக்க முடியறது இல்ல. சில நேரம் கோவப்படுறோம், சில நேரம் உருகுறோம், சில நேரம் காதல் வயப்படுறோம், சில நேரம் கண்டாலே வெறுக்கிறோம், எல்லாம் தான் நடக்குது. வேரியேஷன், வெரைட்டி, அது மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கு வாழ்க்கையில. இத பத்தி எப்பாவது நம்ம யோசிக்கிறோமா, ஏன் நம்ம இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கிறோம், நம்ம ஏன் இவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழப்பமான ஒரு நிலையில இருக்கிறோம், நம்மளை பத்தி மத்தவங்களும் ஒரு முடிவும் எடுக்க முடியல, நம்மளை பத்தி நாமளும் ஒரு முடிவு எடுக்க முடியல, நம்ம ஏன் இவ்வளவு உணர்வுகளால் ஆட்படுத்தப்பட்டு எவ்வளவு உணர்வுகளால் செலுத்தப்படுகிற நபரா இருக்கிறோம், ஒரே நிலையில இருந்தா என்ன? இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி. ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்ற பாருங்களேன், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். 35 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் பேச்சாளர்களுக்கு கார்லாம் இருக்காது, கார்ல வந்தா பேச்சாளர்கள் இருக்க முடியாது. சுண்ணாம்பு லாரியில போய் பேச்சாளர்கள் இறங்கினா கொஞ்சம் வெள்ளையா போய் இறங்கலாம், அந்த மாதிரி தான் பேச்சாளர்களுக்கெல்லாம் மரியாதை உண்டு. அப்ப நான் வந்து பஸ்ல போறேன், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல எனக்கு என்ன தலையெழுத்து பாருங்க, என் பக்கத்து சீட்ல ஒரு குடிகார பையன் வந்து உட்காந்துட்டான், பயங்கர குடிகார வந்து உட்காந்துட்டான். நான் ஜன்னல் உரமா உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்தாப்புல வந்து உட்காந்துட்டான். உட்கார்ந்தது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்ல, பஸ்ல டிக்கெட் வாங்குற யாரு வேணாலும் உட்காரலாம், நம்ம என்ன கேட்கவா முடியும். திடீர்னு வாமிட் பண்ற மாதிரி ஒரு அந்த சிம்டம்ல ஒரு சவுண்ட் தான், ஓ அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். நான் பயந்துட்டேன், இப்ப வாமிட் பண்றேன், ஜன்னலுக்கு எந்திரிச்சு வாமிட் பண்ணாருன்னா என் சட்டையில ஏதாவது ஆயிடும், நான் இப்போது டிவிக்கு வர்றதுக்காக கொஞ்சம் கலர் கலர் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். டிவியில வெள்ளையும் வெள்ளையுமா வந்தா உள்ள விட மாட்டாங்க, அதனால கலர் செட்டப் போட வேண்டியிருக்கு. அவன் நான் வெள்ளையில போயிருக்கிறேன், அவன் அதை என்ன கலர் ஆக்குவான்னு எனக்கு தெரியாது. ஏன் அவன் என்ன பிராண்ட் கொடுத்துருக்கான்னு எனக்கு இப்படி தெரியும், ஏன் கலர் அவன் சட்டையை என்ன ஆக்க போறான்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன். ரெண்டு தடவை சவுண்ட் கொடுத்தான், மூணு தடவை சவுண்ட் கொடுத்தான், நான் ஒவ்வொரு தடவை தலையை குனிஞ்சுக்கிட்டேன், அவன் ஜன்னல் பக்கம் தாவறதுக்கு வசதி அப்படி பம்மிக்கிட்டேன், ஒன்னும் நடக்க மாட்டேன். ஒரு சவுண்டு மட்டுமே கொடுத்தான். நான் ஒன்னு சொன்னேன், பிரதர் பிரதர் ஜன்னல் ஓரமா நீங்க உட்காந்துக்குங்க, நான் இந்த பக்கமா உட்காந்துக்கிறேன், சௌரியம் போல வாந்தி எடுங்கோ, சௌரியம் போல வாந்தி எடுங்கோ அப்படின்னு அவன் சொல்றான் என்கிட்ட. பிரதர் நீங்களே ஜன்னல் பக்கமா உட்காருங்கோ, எனக்கு எப்ப தோணுதோ அப்போ வாமிட் பண்றேன். இவனுக்கு எப்ப தோணும், இவனுக்கு எப்போ வாமிட் வரும், நான் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான், இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான், இவன் கல்யாணம் ஆன புதுசுலயாவது பொண்டாட்டி எப்ப வாந்தி எடுக்க போறான்னு எதிர்பார்த்தாலும் அது ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எவ்வளவு தெருல போறவன், இவன் எப்ப வாந்தி எடுக்க போறான்னு நான் உட்கார்ந்து பதச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு எல்லையில கோவம் வரமா வராத, திருப்பி திருப்பி இதே டிராமா பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கும் கோவம் வந்துருச்சு. கோவத்துல என்ன சொல்லிட்டேன், கொஞ்சம் கடுஞ்சொல்லி சொல்லிட்டேன், என்ன சொல்ல வாந்தி தானே எடுக்கிறேன், எந்தாலும் மேலே ஏரியா போய எப்ப வேணாலும் எடுத்துக்கிய போய அப்படின்ட்டேன். ஒரு கோவத்துல நான் இப்படி சொல்லிருக்க கூடாது, இப்ப சொல்றேன் தெளிவா பேசும்போது சொல்றேன், சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டேன். பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவத்துல சொல்றேன், எனக்கு பின் சீட்ல இருந்து ரெண்டு பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்க சொல்றான், இந்த ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான் பாரு, எனக்கு தேவையாது. ரெண்டு குடிகார பையன் குடிச்சிட்டு வந்து என்ன கலாட்டா பண்றான், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உயிரே போயிருச்சு. அப்படியே கூணி குறுகி போயிட்டேன், என்ன இப்படி பேசுறான், நம்மளையும் சேர்த்துட்டான் அப்படி. அதுக்கு அடுத்த பெரிய மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னதான் டாப்பு, இந்த வாந்தி எடுக்கிறவங்க கூட கொஞ்சம் லிமிட்டா சாப்பிட்டுருப்பான் போல் இருக்கு, இந்த ஜிப்பா போட்டுருக்கணும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுருவான் போடுற, தலைமையிலேயே வாந்தி எடுக்கிறான், அவன் எவ்வளவு போட்டிருப்பான் அப்படின்னு ஆராய்ச்சி, அவன் மில்லி எவ்வளவு ஆராய்ச்சி பண்றான். நான் ஒரு வினாடி யோசிச்சு பார்த்து நான் என்ன தப்புன்னுட்டேன், கோபப்பட்டேன். கோபத்தை எப்படி பண்ண வெளியிட்டேன், கோபத்தை வெளியிட்டதை அவன் என்ன போதையில சேர்த்துட்டான் குடிக்கார லிஸ்ட்ல. உண்மைங்க, கோபமும் ஒரு போதை தான், கோபமும் ஒரு போதை தான். நான் அதுக்கு அடிக்ட் ஆனதாலதான் அதை வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தைக்கு அடிக்ஷன், லிக்கருக்கு அடிக்ட் ஆன மாதிரி கோபத்துக்கு அடிக்ட் ஆனதால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் அதுக்கு அந்த அந்த சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை, என் தலைமையில வாங்கிடு அப்படின்னு. அப்ப நான் கோபம் எனக்குள்ள பாருங்க, என்னுடைய எல்லா பர்சனாலிட்டியும் கீழே போய், படித்தவர், புத்தகம் படித்தவர், அறிவு படித்தவர், பத்து பேருக்கு புத்தி சொல்லுகிறவர், கூட்டங்களுக்கு எல்லாம் போச்சு, அது உள்ள இருந்து கோபம் மட்டும் மேல வந்து நின்றுச்சு. நான் இப்ப ஒரு லைஃப் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த மாதிரி ஒரு உதாரணம் நண்பர் சிப்பி ரகுநாதன் சொல்லுவார், ரொம்ப நல்லா சொல்லுவார். அவங்களாம் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க, நல்ல மனிதர்கள். இப்ப நான் வேற எங்கேயோ வந்துட்டேன். இப்போ எனக்கு உள்ள இருந்த உணர்வுகள்ல எல்லா உணர்வுகளும் பம்மி போய் என்ன அறிவு தெளிவு இதெல்லாம் பம்மி ஒதுங்கிட்டு எது டாமினேட் பண்ணிடுச்சு, டாமினேட் பண்ணி நின்னது கோபம். அப்ப எல்லாம் அடங்கி நின்றுடுச்சு. இப்ப நான் ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் சொல்ல போறேன், சைக்காலஜில இருந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு 100 பேர் நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளாளுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க, உத்தரவு கத்துறாரு. என்ன ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போன உடனே வாய உட்கார்ந்து சாப்பிடியா அப்படிங்கிறாரு. அவரு சாப்பிட சொல்றாரு, நீங்க ஆச்சரியமா பாரு, மரியாதை இல்லாம சொல்றாரு நினைக்கிறீங்க. இன்னொருத்தரங்க வராரு, வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மரியாதையா சொல்றாரு. நம்ம எப்படியும் அவரை ஆச்சரியமா பாக்குறோம், சரி உட்காந்து சாப்பிடலான்னு உட்காந்து சாப்பிடும்போது இன்னொருத்தரங்க ஏ திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு நீ போட்டு உங்க இஷ்டத்துக்கு திங்கிறிய எந்திரிய அப்படிங்கிறார். ஒரு விஷயம் கவனிக்கணும், நம்மள சாப்பிடுங்கன்னு மரியாதையா சொன்னார் இல்ல, அவர் ஒன்னும் செத்து போல, அவர் அங்கதான் நிக்கிறார். அப்பவே அந்த வீட்டுல இன்னொருத்தரு ஓ திறந்து விட்ட நாய் நுழைஞ்ச மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருக்க வெக்கமா இல்ல எந்திரிய அப்படிங்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும், நான் தான் சாப்பிட சொல்லியிருக்கேன் சொல்லணுமா இல்ல, ஒரு சைலண்டா ஒன்னும் நடக்காத மாதிரி நிக்கிறாரு. இவரு எந்திரிச்சு போயாங்கிறாரு. இன்னொருத்தரு பாயசம் கொண்டாரே சாப்பிடுங்க. நமக்கு ஏதாவது புரியுதா, ஒரு வீட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள், புரிஞ்சு போச்சா, 100 மேற்பட்ட நபர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், புரிஞ்சு போச்சா, 100 மேற்பட்ட நபர்கள் ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள், புரிஞ்சு போச்சா. இப்ப ஆளாளுக்கு வித்தியாசமான உத்தரவுகளை பிறப்பிக்கிற போது பிறப்பிக்கிற கணத்தில் அவர்கள் எஜமானர்கள், எஜமானரான என்ன பிறப்பிக்கிறாங்க, 99 பேர் சைலண்ட் ஆயிக்கிறாங்க. திரும்பி ஒருத்தர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார், 99 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இவர் சொன்னதுக்கு எதிராக ஒரு உத்தரவு இன்னொருத்தர் பிறப்பிக்கிறாரு. அப்ப என்ன மற்ற 99 பேர் சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நம்முடைய மனதில் நூற்றுக்கணக்கான உணர்வுகள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன. நூற்றுக்கணக்கான நபர்கள் கோபம், காமம், பயம், பொறாமை, சில பண்புகள், சில பழக்க வழக்கங்கள், சில உயர் நலன்கள், சில சிறந்த சிந்தனைகள், படிப்பு, பண்பாடு, ஒழுக்கம், நூற்றுக்கணக்கான நபர்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவற்றில் யார் எஜமானன் என்பது தீர்மானிக்கவில்லை. இதில் யார் எஜமானன் என்பது தீர்மானமாகவில்லை. இப்படி சொல்லலாம். எப்படி சொல்றாங்க பாருங்க, விருந்தளிப்போர் வீட்டில் விருந்தாளிகளே விருந்தளிப்போர்களாக ஆகிவிட்டார்கள். விருந்தாளிகள் விருந்தளிப்போராக ஆகிவிட்டார். விருந்தாளி எல்லாருமே வந்திருக்கிற பய, கடைசியா கணக்கு பார்த்தா அந்த வீட்டுல ஒரு பய கூட ஒரிஜினல் பய கிடையாது. சாப்பிடுன்னு சொன்னவனும் விருந்தாளிதான், வெளியே போடான்னு நம்ம சொன்னவனும் விருந்தாளிதான். விருந்தாளி வரவே இருக்கிறான், ஒரு விருந்தாளி என்ன போடாங்கிறான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக நடக்காதா? வந்திருக்கிறவன் விருந்தாளி. கல்யாண வீட்டு எஜமான யாரு தெரியல. கல்யாண வீட்டு எஜமான அட்ரஸ் எல்லாம் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதுல ஒரு பய நம்மள சாப்பிடுங்கிற, அந்த கல்யாணத்துக்கு வந்த ஒரு பய எந்திரி இடத்த காலி பண்ணு அப்படிங்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப உண்மையிலேயே அந்த வீட்டோட எஜமான உள்ள நுழைஞ்சிட்டா இந்த 100 பயல ஏதாவது ஆட்டம் போட முடியுமா? 100 பயம் 100 உத்தரவு போட முடியுமா? இப்ப நான் வாழ்க்கையோட நுட்பமான ஒரு பகுதிக்கு வர, உங்களுக்குள் நூற்றுக்கணக்கான உணர்வுகள் தலை விரித்து ஆடுகின்றன. அவர்கள் விருந்தாளிகள். ஆனால் நீங்கள் தான் எஜமானர். எஜமானர் விழிக்கிற வரை விருந்தாளிகள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எஜமானர் விழித்து வந்து விட்டார், ஹிஸ் பிரசன்ஸ் அந்த வீட்டில் எஜமானர் விழித்தெழுந்து விட்டால் விருந்தாளிகள் வாய்மூடி விடுகிறார்கள். அவங்க யாரு அந்த வீட்டுல இவனை சாப்பிடுன்னு சொல்றதுக்கு, அவங்க யாரு சாப்பிடாம போன்னு சொல்றதுக்கு? இது விருந்தாளிகளின் வேடிக்கை கூட்டமாக நடக்கிறது. விருந்தளிப்போன் அந்த வீட்டின் எஜமானன் இன்னும் விழிக்கவில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் படுகிற பலவிதமான உணர்ச்சி குழப்பங்களுக்கு காரணம், நமக்கு விருந்துக்கு வந்த நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை ஆட்டி படைத்து எஜமானரை போல் நடிக்கின்றன. நீங்கள் தான் எஜமானர் என்ற விழிப்பை அடைந்து விட்டால் கோபம் வாய்ப்பொத்தும், பயம் பதுங்கிவிடும், உங்கள் மற்றைய உணர்வுகள் ஒடுங்கி ஒரு ஓரத்தில் போய்விடும். எனவே விழிப்படைதல் தான் ஞானம் பெறுதலுக்கான ஒரே சிறந்த வழி.
நல்லது நேர்களே, அந்த சிறந்த சொற்பொழிவை தொடர்வது இந்த காலை வேளையிலே ஒரு பழைய பாடல் ஒன்று எமது நேர்களுக்காக.
ஒரு தரம் சரவண பவாவென்று சொல்பவர் புலத்தில் நினைத்ததெல்லாம், ஒரு தரம் சரவண பவாவென்று சொல்பவர் புலத்தில் நினைத்ததெல்லாம் உடனே கை கூடுமென வேதங்கள் மொழியுதே, உண்மையறிவான பொருளே, உண்மையறிவான பொருளே, பரிவாகவே பரிவாகவே அனந்தம் தரம் சரவண பவாவென்று நான் சொல்லியும் பாங்கு பிககாங்கேயா அடியனே நெண்ணியது பலியாதிருப்பதேனோ. குருபரா முருகையா கந்தா கடம்ப, குருபரா முருகையா கந்தா கடம்ப, சொல் குமர குகாஷல் முக குரு பரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகாஷை முக கோலா வெற்றி வேல குரு பரா எனக்கருள் கொடுத்தான் வாய் முத்தையனே தேவக்கும் ஜரிபள்ளி பணவனே மறுமலர் குழலழக தேவகுஞ்சரிவள்ளி வளவனே மறுபலர் குழலழக வண்ணமயில் வாகனனே என் துணைவனே என் துணைவனே பொன்னேன கப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே பொன்னேர கப்பதில் வளர் சுவாமிநாத குருவே.
நிகழ்ச்சியில் தொடர்வது இவ்வார செய்திச்சாரர்கள். இந்த வாரம் பிரதான பத்திரிகைகளிலும் மற்றும் இணையதளங்களிலும் வெளிவந்த செய்திகளை தொகுப்பாக தருகின்றோம். வடக்கு முதலமைச்சர் யார்? வடக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக ஆளுந்தரப்பினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வட மாகாண சபையின் ஆளும் கட்சியின் 16 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியின் 6 உறுப்பினர்களும் மொத்தமாக வடமாகாண சபையின் 21 உறுப்பினர்களின் கையெழுத்துடன் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் குரே அவர்களிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற வடக்கு மாகாண சபையின் சிறப்பு அமர்வில் விவசாய அமைச்சர் பூ ஐங்கர்நேசனையும் வடக்கு கல்வி அமைச்சர் குருகுலராசாவையும் தாங்களாகவே பதவி விலக வேண்டும் என்றும் குற்றச்சாட்டப்பட்ட அமைச்சர்கள் ப டெனீஸ்வரன் ப சத்தியலிங்கம் இருவரும் விடுமுறையில் செல்ல வேண்டும் என்றும் வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கோரியுள்ளமையின் பின்னரே குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இது தொடர்பில் யாழ் தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாகவும் இறுதி தீர்மானம் அதன் பின்னரே எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கில் அதிரடி மாற்றம். முதல்வராக சி வி கே சிவஞானம். வடமாகாண சபையில் 4 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் உட்பட பலரும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். அத்துடன் வடமாகாண முதலமைச்சர் குற்றம் சாட்டப்பட்டவரிடம் நியாயம் கேட்காமல் தன்னிச்சையாக அவர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்கியிருந்தார். முதலமைச்சரின் இந்த நடவடிக்கைக்கு அரசியல் ரீதியான பல்வேறு விமர்சனங்களும் மற்றும் சர்ச்சைகளும் ஏற்பட்டிருந்தமை யாவரும் அறிந்ததே. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் கூடி முதல்வர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவருவதற்காக ஆளுநரின் அனுமதி கோரி 20 மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் வடமாகாண முதல்வராக சி வி கே சிவஞானம் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடமாகாண அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் வடமாகாண சபையின் ஏனைய பொறுப்புகளின் புதிய நியமனம் தொடர்பில் எந்தவித கருத்துக்களும் முன்வைக்கப்படாத நிலையில் முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பில் மாத்திரம் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. லண்டன் தொடர்மாடி தீ விபத்து தீவிரவாதிகளின் சதிச்செயலா? லண்டன் நகரில் தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து தீவிரவாதிகளின் சதிச்செயலாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச ஊடகங்களை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு லண்டன் லட்டிமீர் ரோட் வீதியில் உள்ள 27 மாடிகளை கொண்ட பிளாசா இங்கல்ஸ் தொடர்மாடி குடியிருப்பில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. குறித்த கட்டிடத்தின் மேற்பரப்பில் ஏற்பட்ட தீப்பரவல் விரைவாக அனைத்து தளங்களுக்கும் பரவியதாக தொடர்ந்து
கட்டிடம் முழுமையாக தீக்கிரையாகி இருக்கின்றது. நள்ளிரவு நேரத்தில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளமையினால் அதில் தங்கியிருந்த பலர் உயிர் இழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் பாதிக்கப்பட்ட 30 பேர் வரையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அண்மை காலமாக லண்டன் நகரில் தீவிரவாதிகளின் தாக்குதல் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்த சம்பவமும் தீவிரவாதிகளின் சதி செயலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விபத்தில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
ஜன்னல் வழியே தூக்கி வீசப்பட்ட குழந்தைகள் இடிந்து விழும் அபாயம், 6 பேர் பலி. லண்டனில் கடந்த வியாழக்கிழமை தீ விபத்தில் இதுவரையிலும் 6 பேர் பலியாகி இருப்பதாக உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரித்தானியாவின் தலைநகர் லண்டனில் 27 மாடிகளை கொண்ட கிரீன்ஃபீல்ட் டவர் என்ற அடக்குமாடி கட்டிடம் நள்ளிரவு 1:15 மணியளவில் தீப்பற்றி எரிந்து முடிந்திருக்கின்றது. தீ முழுவதாக அணைக்க 200 தீயணைப்பு வீரர்கள் போராடி முடித்திருக்கிறார்கள். கட்டிடம் பலத்த சேதமடைந்துள்ளதால் கட்டிடம் இடிந்து விழும் அபாநிலையில் உருவாகியுள்ளது. தீ விபத்து ஏற்பட்ட அரை மணி நேரம் கழித்தே அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக விபத்திலிருந்து தப்பி பிழைத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். பலரும் ஜன்னல் வழியை குதித்து உயிர் பிழைத்துள்ளனர். இந்த விடயத்தில் சிக்கி இதுவரையிலும் 6 பேர் உயிரிழந்துள்ளமை போலீசார் உறுதி செய்திருக்கின்றனர். எனினும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளனர். புகையால் பாதிக்கப்பட்ட 50 மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இவ்வாறு செய்தி சேனல்கள் நிறைவடைகின்றன.
பாடுது தன் பெட்டை துணையை தேடுது.
அடுத்ததாக தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தர்கள் மற்றும் சமூக அறிவித்தலொன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூன் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 24 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜூன் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 24 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம் பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்றும் சூப்பர் சிங்கர்ஸ் இன் ஓக்லன் வித் ராஜேஷ் வித்யா. 15 ஜூலை 2017 6 PM சாட்டர்டே டொரத்தி வின்சென்ட் சென்டர் 16 ஹவுஸ் ஸ்ட்ரீட் ஓக்லன் ராஜேஷ் வித்யா, அனந்த் அரவிந்த தாசன், ஹரி பிரியா, நவீன் மணிபொன் என பல்வேறு கலைஞர்களின் கைவண்ணத்திலே இடம்பெறுகின்ற சிறப்பு சூப்பர் சிங்கர்ஸ் இன் ஓக்லன் நிகழ்ச்சி எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 15 தேதி மாலை 6 முதல் இலக்கம் 16 கோவ் ஸ்ட்ரீட் அமைந்துள்ள டொரத்தி வின்சென்ட் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு நியூசிலாந்து வன்னிநேயம் டிரஸ்ட் அமைப்பினரின் ஏற்பாட்டிலே இடம்பெற இருக்கின்றது. அவர்களின் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து காந்தி இல்லம் டிரஸ்ட் அமைப்பினர். இணையர்களே, தொடரும் பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் மாஸ்டர். வணக்கம் நேர்களே.